إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أكفى نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் சமாதானம், சாந்தி, துன்யாவுடைய ஆகிராவுடைய முழு ஈடேற்றமும் ஒவ்வொரு மனிதர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதுடன் அவர்களை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத்துடைய நாளுடைய பரியந்தம் வரக்கூடிய அனைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் உண்டாவதுடன் மேலான கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் முடியுமானவரை எடுத்து நடந்தும் எவைகளை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களை தவிந்து கொள்ளும்படி ஏறி இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து வாழும்படி அந்த தக்குவா என கூடிய அந்த கட்டளையை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சிறந்த ஒரு நற்கட்டளையாக பிறப்பிப்பதுடன் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு சிறந்த மிருகங்களை விட ஏனைய வஸ்துக்களை விட சிறந்த ஒரு படைப்பாக நம்மளை படைத்திருப்பதனுடைய ஒரு பாரிய ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய கருவறையில் கருவாக இருந்து சிறிது காலத்தின் பின் நாம் சிசுவாக மாறி, சிறிது காலத்தின் பின் ஒரு குழந்தையாக மாறி, அதன் பின் சிறுவர்களாக இருந்து, அதற்கு பின்னால் வாலிபர்களாக மாறி, அதற்கு பின்னால் ஒரு ஜொப்பொன்றை நாங்கள் எடுத்து, அதற்கு பின்னால் திருமணங்களை நாங்கள் செய்து, அதற்கு பின்னால் நாங்கள் வயதாளிகளாக ஆகிக்கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ் எங்களை படைக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம், மிகப்பெரிய ஒரு யதார்த்தம், மிகப்பெரிய ஒரு பாரிய திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான் என்பதிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய ஹயாத், ஒரு மனிதனுடைய மௌத், இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை அல்லாஹ் படைத்திருப்பதனுடைய அந்த நோக்கம் யார் உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளிலே சாலிஹான சிறந்த நல்ல முறையில் உலகத்தில் நடந்து கொள்ளுகிறார் என்பதை அல்லாஹ் செக் பண்ணுவதற்காக வேண்டி பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருப்பான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறான், அப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். நீங்கள் வீணுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் என் பக்கம் நீங்கள் மீள மாட்டீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா என்று அல்லாஹ் மனிதர் வர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்ததனுடைய நோக்கம் வீருக்காகவோ விளையாட்டுக்காகவோ அல்லது நாம் மனம் போன போக்கில் வாழுவதற்காக வேண்டிய மாத்திரம் அல்லாஹ் படைக்கவில்லை. வமா கலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கம் உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய 700 கோடி மனிதர்களாக இருக்கலாம், எத்தனை கோடி ஜின் வர்க்கமாக இருக்கலாம், இதற்கு பின்னால் அல்லாஹ்வினால் உருவாக்கப்படக்கூடிய எத்தனை கோடி பேராக இருக்கலாம், இதற்கு முன்னால் எத்தனை கோடி பேர் மரணித்தார்களோ அவர்களாக இருக்கலாம், அனைவரையும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை அறிந்து வணங்குவதற்காக மாத்திரம்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய நோக்கம் எங்களுடைய ஒவ்வொரு வாலிபரிடத்தில் அல்லது ஒரு மாணவரிடத்தில் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய எதிர்கால உங்களுடைய அந்த நோக்கம் என்ன, ஏதாவது வர வேண்டும் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்லுகிறோம் இவர் டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும், நான் ஒரு டீச்சராக வர வேண்டும், நான் ஒரு விவசாயியாக வர வேண்டும், இப்படி இப்படி என்று ஒவ்வொருடைய ஆம்பிஷனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான யதார்த்தம், நான் ஒவ்வொருவரும் சொர்க்கவாதியாக மாற வேண்டும். ஒவ்வொருவருடைய நோக்கம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் மனிதர்களை அல்லாஹ் இலா தாரி ஸலாம் அந்த சொர்க்கத்தின் பக்கம் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்களுடைய நோக்கம் எவ்வாறாச்சும் நான் ஒரு அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகள் நிறைந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்தில் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று பார்க்க போனால் எங்களுடைய நிலைப்பாடுகள், எங்களுடைய சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், அதை தாண்டிய நிலைப்பாடும் என்று இன்று தீனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மிகவும் குறைவாக இந்த தீனை நாம் ஒரு தேவையாக கருதி இருக்கிறோம். தீன் என்பது தேவையில்லை, தீன் என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் அடிப்படை, எங்களுடைய ஃபவுண்டேஷன். அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபி அவர்களுடைய சுன்னாவாகத்தான் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அம்பிஷனாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரிய ஒரு அருட்கொடையாகத்தான் உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு தீனத்தாக வாழ்க்கையினுடைய அலங்காரமாக தந்திருக்கிறான், எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல் மால் வல் பனூன் தீனத்துல் ஹயாத்தி துன்யா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தை பாக்கியங்கள் இந்த உலகத்து வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரம் என்று அல்லாஹ் இந்த பணத்தையும் இந்த சொத்துக்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான். இது எப்ப விளங்கும் என்று சொன்னால், பணம் இல்ல, வறுமை கோட்டியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குழந்தை பாக்கியமற்று பல வருடங்களாக இருக்கிறோம், இப்ப விளங்க வரும் இதனுடைய ஒரு உண்மையான ஜீனத்து விளங்க வரும். அவர்களுடைய வாழ்க்கையில், குழந்தையற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுச்சியை பார்க்கலாம், மனதில் சந்தோஷம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு குழந்தைகளை அனைவருக்கும் அல்லாஹ் பெருமொரு கிஃப்டாக, ஒரு பெருமொரு பாக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒரு நியமத்துன் அலைமா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாக்கியம், ஒரு சிறந்த ஒரு நேமத் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நாங்கள் சொத்துக்களையும் குழந்தைகளையும் ஒரு விசாலமாக உங்களுக்கு நீட்டி பாக்கியமாக தந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு கட்டம்தான் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள். அது மிகப்பெரிய அல்லாஹினுடைய கண்ணனுடைய குளிர்ச்சியாக, மனதினுடைய நிம்மதியாக அல்லாஹ் தந்திருக்கிறான் எங்களுக்கு. ஆனால் இன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேரன்ட்ஸ், எத்தனையோ தாய் தந்தையர்கள் இன்று அலறுகிறார்கள், இவனை பெற்றதை ஏதாச்சும் ஒன்றை நான் பெற்றிருக்கலாமே, இவன் எனக்கு பிறந்ததை பிறக்காமல் இருந்திருக்கலாமே என்று அவர்களுடைய அவல குரல்களை இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது குழந்தைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி என்று சொன்னால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது துஆ கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய குழந்தைகளிலும் அந்த வம்சத்திலும் யா அல்லாஹ் எங்களை கண்களுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கி அவர்களை முத்தகீன்களுக்கு இமாமாக தலைவர்களாக ஆக்கி என்று ஒவ்வொருவரும் துவா செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணுடைய குளிர்ச்சியாக இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் எங்களுடைய இந்த பிள்ளைகள் எப்பொழுது சிறப்பானவர்களாக, கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்களாக, வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரமாக, மிகப்பெரிய அருட்கொடையாக மாறும் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய நெறிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். அதுதான் மிகப்பெரிய நேமத்தாக மாறும். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றுவிட்டு அவன் வளர்ந்து விட்டான், வாலிபனாக மாறிவிட்டான், இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம் எங்களுடைய குழந்தைகள் தான் தீனுடன் வளர்க்கப்படவில்லை, மார்க்கம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக எங்களை குழந்தையை கூட இன்றைக்கு ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி தூங்க வைக்கிறார், எப்படி தூங்க வைக்கிறார்கள்? ஒரு தாய் இருக்கிறாரா, ஒரு தந்தை இருக்கிறாரா? ஆக குறைவு என்று சொல்லலாம். குழந்தை தூங்கும் போது நேரத்துடன் உறங்குவாப்பா, நீ ஸ்கூலுக்கு போகணும், ஒன் டைமுக்கு கிளாஸுக்கு போகணும் என்று நாம் அந்த குழந்தையை தூங்க வைக்கிறோம். ஒரு தலப்பன் சொல்லுவாரா, மகன் நேரத்தோட தூங்கு, நீ சுபாவுடைய தொழுகைக்கு போக வேண்டும், ஒன் டைமுக்கு நீ மஸ்ஜித்ல இருக்க வேண்டும், நீ ஒன் டைமுக்கு தொழுகை தொழ வேண்டும் என்று பேரண்ட்ஸ்கள் இன்றைக்கு இருக்கிறது ஆக குறைவு. தீனுடன் அந்த குழந்தை ஆரம்பமே வளர்க்கப்படாமல் இன்றைக்கு துன்யாவுடைய அது புகுத்தப்பட்டு குழந்தைகள் வளர்க்கப்படுவதுதான் இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோர்களுக்கு வழிபடாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தீனுடன் குழந்தையை வளர்க்கவில்லையா? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு எங்கள வாலிபர்கள் வளர்க்கப்படவில்லையா? ஒவ்வொரு வாலிபர்களுடைய நோக்கமும் எப்படி இருக்கும்? இன்றைக்கு நிறைய பேர்களை பார்த்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷபாப் ஷுபதும் மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகை, ஒரு பகுதி, ஒரு கிளை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சில பேர்களை பார்க்கலாம் குழந்தைகளை, சில பேர் டிவி டெலிவிஷனில் இன்றைக்கு பைத்தியமாக இருக்கிறார்கள், நாகரிகத்தில் பைத்தியமாக இருக்கிறார்கள், ஆடைகளில் சில பேரை பார்க்கலாம் பைத்தியமாக இருக்கிறார்கள், சில பேர் பெண்களில் பைத்தியமாக இருக்கிறார்கள், சில பேரை பார்க்கலாம் அவர்கள் மொபைல் போனில் பைத்தியமாக இருக்கிற கட்டத்தை பார்க்கலாம். யார் பேசினால் கூட அவர்களுக்கு விளங்குவதில்லை, யார் அவர்களுக்கு புத்தி சொன்னால் கூட அவர்களுடைய தலைக்கு அது சேர்வதில்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது காரணம் ஆரம்பம் தீனுடன் இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படாதுதான் காரணமாகும். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், எப்படியாச்சும் எல்லோருக்கும் தெரியும், சொந்த தகப்பனுக்கு கூட தெரியும் என்னுடைய மகனுடைய நிலைப்பாடு என்ன என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வாலிபர்களுடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்றைய சஹாபாக்கள் கூட யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும், அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்று பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைய வாலிபர்களுடைய ஒவ்வொருவருடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டால், எப்படியாச்சும் ஒரு பெண்ணை காதலித்து நான் அவளை அடைய வேண்டும், அவளை எப்படியாச்சும் நான் மடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தைரியத்தில் தான் இன்றைக்கு பல வாலிபர்கள் சுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக தங்கூடாக பார்க்க கிடைக்கிறது. யாரை எடுத்தாலும் இன்றைக்கு போன், அந்த போனில் எத்தனையோ பெண்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு செக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இரவு 2 மணியாகிறது, 3 மணியாகிறது, இன்றைக்கு வாப்பா முதலாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த போன்ல இன்றைக்கு பிள்ளைகள் செக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொல்றதே, சில பெண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தலையணைக்கு கூட அந்த பிள்ளை பேசுகின்ற சத்தம் விளங்குதில்லை. பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை 100% ஒரு சிறந்த பிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது எல்லாம் இன்றைக்கு நாம் வாங்கி கொடுத்த இந்த மொபைல் போனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. போன் பாதிக்க கூடாது என்பதை சொல்லவில்லை, ஆனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதுதான் ஒரு உண்மையான மூமின், ஒரு வாலிபனுக்கு அது சிறந்தது. அதை தவறாக பயன்படுத்துவதற்கு 90% சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு பார்க்கலாம், அதிகமாக குர்ஆன்களை கையில் வைத்துக் கொண்டிருந்த எத்தனையோ பேர் ரமலானுடைய காலம் மஸ்ஜிதுக்குள்ளே பார்க்கலாம், போனிலே இன்றைக்கு விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கலாம். நான் ஒரு மஸ்ஜிதிலே தராவிகுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்தேன். ஒரு வாலிபர் பக்கத்திலே இருந்து தொழுது கொண்டிருந்தார். அந்த வாலிபர் 2 ரக்காத்துகளை தொழுது சலாம் கொடுத்து அடுத்த கட்டம் அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்லவும் இல்லை. அவர் உடனடியாக அவருடைய பொக்கல்ல இருந்து போனை எடுத்தார். இப்ப வந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணினார், திரும்ப போனை வச்சார், திரும்ப 2 ரக்கா தொழுதார், திரும்ப என்ன செய்தார், போனை எடுத்தார், திரும்ப மெசேஜ் பண்ணார், நான் பக்கத்தில் தொழுது கொண்டிருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட 20 ரக்காத்துகளையும் அப்படியே தொழுது முடித்தார், எந்த உணர்வுடன் தொழுதார். கண்ணியமானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு பைத்தியமாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களை இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு பைத்தியம் தான். அதை விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சியாளர் கூட செல்கிறார்கள், செல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியம். அதை ஒரு வாலிபர் தான் கொமட்ல இருந்து கொண்டு, நிர்வாணத்துடன் கொமட்ல இருந்து கொண்டு, அவருடைய மர்மஸ்தானங்கள் விளங்கவில்லை, இருந்து கொண்டு செல்வி எடுத்து இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் லைக் வாங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே தொழுது நல்லவராக வாழ்ந்து லைக் வாங்குவதை விட எத்தனையோ பேரிடத்தில், காவிர்களிடத்திலும் எத்தனையோ வாலிபர்களிடத்திலும் மக்கள் பெண்களிடத்திலும் இன்றைக்கு லைக் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மோசமான செயலை செய்து. இன்றைக்கு எல்லோருடைய ஆசையும், ஒவ்வொரு வாலிபர்களுடைய ஆசையும், நான் எப்படியாச்சும் ஒரு வெள்ளக்காரனை போல தைப்பன உலகத்தில் வாழணும், என்ற ட்ரெஸ் அது வெள்ளக்காரனை போல இருக்கணும், என்னுடைய கல்ச்சரல், என்னுடைய கலாச்சாரம் நாகரிகம் அது ஒரு வெள்ளக்காரனை போல இருக்கணும். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய கலாச்சாரம் அல்ல, இது அமெரிக்காவினுடைய, இது லண்டனுடைய கலாச்சாரம். அமெரிக்காவினுடைய ஸ்டடி சொல்லுகிறது, ஒவ்வொரு வாலிபர்களும் எப்படி வாழுகிறார்கள், தனி ரூம், அவர்கள் நினைச்ச நேரம் ஜினாக்களின் விபச்சாரத்தில் ஈடுபடலாம், நினைச்ச மாதிரி அவர்கள் கேர்ள் ஃபிரண்ட் பிடித்துக் கொள்ளலாம். யாருக்கு கேர்ள் ஃபிரண்ட் இல்லையோ அவரை கேவலமாக கருதக்கூடியதான் அந்த நாடு. அந்த நாட்டினுடைய இந்த கெகுதி நசாரக்களால் துப்பி தப்பி எறியப்பட்ட கலாச்சாரத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய சமூகம் நாவினால் நக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்கள் இந்த முறையில் வாழவில்லை. எத்தனைய வாலிபர்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களை இஸ்லாமிய உள்ளங்கள் சஹாபா பெருமக்கள் வாலிபத்தில் எப்படி கழித்தார்கள் என்பதை பார்க்கலாம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது வாலிபர், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக மதீனாவுக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய படுக்கையில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நபி அவர்கள் படுக்க வைத்து விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், வாலிபம் அது தீனுக்காக உதவியாகிறது. அந்த குகையிலே ஹிராவுடைய அந்த ஹிராவுடைய குகையிலே நபி அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இருந்த காலம் வரைக்கும் சாப்பாடை கொண்டு கொடுத்தார்கள். இத்தனைக்கும் வாலிபம் 16-15 வயது. ஒரு வாலிபத்தினுடைய 16-17-18 இந்த வயதுதான் அவர்களுடைய டேர்னிங் பாயிண்ட். இதில் ஒருவன் கெட்டு போனால் அவனை எடுப்பது ரொம்ப கஷ்டம். இதில் அவன் திருந்தினால் அவனை விட சிறந்தவன் உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. எங்களுடைய வாலிபர்கள் ஒரு சமூகத்தினுடைய சிறந்த ஒரு முகவரி என்று சொல்லுகிறார்கள் அறிஞர்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபாக்களில தான் எத்தனையோ பேர் ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு வயது 20. அவர்களுக்கு இருந்த முழு சலுகைகள் என்றால் எந்த ஒரு வாலிபருக்கும் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய இன்றைக்கு வாலிபர்கள் விரும்பக்கூடிய ஹேர் ஸ்டைல் வேணுமா, செருப்பினுடைய அலங்காரம் வேணுமா, ஆடையினுடைய அலங்காரம் வேணுமா, அவர்களுடைய நறுமணம் கோப்பியம் வேணுமா, அவர்களுக்கு அழகு வேணுமா, அனைத்தும் பூரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. நபி அவர்கள் இவருடைய முடியை பார்த்து சொல்லுவாங்க, இவருடைய முடி ரொம்ப ஒரு அழகான முடி, 600-700 திருகங்களுடைய ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நறுமணம் பூசுவார்கள் என்றால் 3 நாளைக்கு அந்த ஏரியாவை மனம் நறுமணத்தால் கமழும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அவர்கள் செருப்பணிவார்கள், யமனில் இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த ஹலரமௌத்தில் இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட செருப்பை அவர்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வருடம் நபி அவர்கள் மதீனாவுக்கு தீனுடைய ஒரு பணிக்காக அனுப்புகிறார்கள். அங்கே சிரமத்தோடு கஷ்டத்தோடு தீனுடைய உழைப்பை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தோட்டத்தில் இருந்து கொண்டு செய்கிறார்கள். இவர்களுடைய மவுத் 40 வயதில் ஏற்படுகிறது. ஆனால் கபன் செய்வதற்கு கபனுடைய துணி இவர்களுக்கு போதாது. கையை தலையை மூடினால் கால் விளங்குகிறது, காலை மூடினால் தலை விளங்குகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை மூடுங்கள், இவருடைய காலை இதற்கு சொல்லக்கூடிய புட்களை வைத்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காட்சியை பார்த்து நபி அவர்களுக்கு கூட எப்படி இருந்த வாலிபர் தீனுக்காக வேண்டி எதையெல்லாம் இழந்தாரோ அனைத்தையும் இழந்து விட்டார் என்ற கவலையால நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இது வாலிபர்கள் செய்த உணர்வு. இன்றைக்குங்கிற வாலிபர்களை எடுத்தால் பொறுப்புணர்ச்சி அற்றவர்களாக, தாத்தாவை பத்தி கவலை இல்ல, தங்கச்சியை பத்தி கவலை இல்ல, தம்பியை பத்தி கவலை இல்ல, வாப்பா உமா பத்தி கவலை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, நபி அவர்களுடன் ஒரு நாள் 18 வயதில் நபி அவர்களுடன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஜாபிர், நீங்க திருமணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்டார். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு கன்னி பெண்ணையா அல்லது ஒரு விதவை பெண்ணையா நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்று கேட்டார்கள். அவையும் உங்களுடன் சந்தோஷமாக இருக்க நீங்களும் அவையோட சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற போன்ற வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார் ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை யுத்தத்திலே மௌத்தாக கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் 9 சகோதரிகளை விட்டு விட்டு மௌத்தாகி விட்டார். நான் ஒரு கன்னி பெண்ணை முடித்திருந்தால் இந்த கன்னி பெண்ணும் சேர்ந்து என்னுடைய அந்த சகோதரிகளுடன் விளையாட்டிலும் கூத்திலும் இருந்திருப்பால், அதனால் அவர்களை சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணி இருக்கமா, யாருமே கிடைத்திருக்க மாட்டாரு. அதனால் ஒரு விதவை பெண்ணை நான் முடித்தால் இவர்களிட வயதில் கூடிய பெண் அந்த பெண்களை கவனிப்பதற்கும் அந்த பெண்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் ஒரு தகுதியான விதவை பெண்ணை முடித்தேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள். இது ஒரு பொறுப்புணர் உள்ள ஒரு சகாபியினுடைய சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்ததுதான் இன்றைய சகாபாக்கள் ஆளுமை நிறைந்தவர்களாக, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவர்களாக, உலகத்திலே யாராலும் செய்ய முடியாத, யாருமே உலகத்திலே செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு அறிவு புத்தகம் தான், ஒரு அறிவு தான் அல்லாஹ்வுடைய ஏடு குர்ஆன். இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தது யாரு? ஒரு வாலிபர், 18 வயது வாலிபர், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு பொறுப்பாக நபி அவர்கள் போட்டார்கள். எவ்வளவு பெரிய பொறுப்பினை சொன்னார்கள். இந்த பொறுப்பை எடுக்கும் போது அதோ இருக்கின்ற அந்த மலையை நகர்த்தி வேறொரு இடத்தில் வைப்பது என்று சொன்னால் அது எனக்கு இலகுவாக இருக்கும், நீங்க சொன்ன விடயத்தை விட. அவ்வளவு பெரிய பொறுப்பை அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த வாலிபத்தில் கண்ணியமானவர்களை எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி, எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக அந்த காலத்தின் வாலிபர்கள் இருந்தார்கள். நபி அவர்களுடைய வஃபாத் ஏற்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் வயது 13. ரயீஸுல் முஃபஸ்ஸிரீனாக, தஃப்ஸீருடைய கலை, குர்ஆனுடைய விளக்க உரைக்கு மிகப்பெரிய ஒரு வியாக்கியானம் செய்யக்கூடிய எல்லா முஃபஸ்ஸிர்களுக்கும் தலைவர்களாக அந்த சிறிய வயதில் இந்த சஹாபாக்கள் மாறினார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 15 வயதில் மதீனாவுடைய ஒரு மார்க்க தீர்ப்பை வழங்கக்கூடிய முஃப்தியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். வயது இத்தனைக்கும் 15 வயதிலே, 16 வயது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிகுல் குலவா என்ற அந்த கிதாபை எழுதி முடித்தார்கள். எத்தனை வயது? 16 வயதிலே எழுதி முடித்தார்கள். 16 வயது முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்தியாவை கைப்பற்றினார்கள். இஸ்லாம் இந்தியாவில் பரவுவதற்கு அவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்தார்கள். இத்தனைக்கும் வயது 16 வயது. வாலிபத்தின் ஆளுமை தீனுக்காக பயன்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, தாரிக் இப்னு ஜியாத் 18 வயது ஸ்பெயினை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய வாலிபத்தின் ஆளுமையாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்மளுடைய ஆளுமையை காட்டக்கூடியது போதை வஸ்துக்களிலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய மீடியாக்களிலும், மாஸ் மீடியா அண்ட் சோசியல் மீடியாக்கள் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆளுமையை காட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்புகளை திறந்து பார்த்தா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதோ எங்களுக்கு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அனுப்பின முழு குப்பை மெசேஜ்களையும் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதுல எத்தனை சங்கங்களை ஓன் பண்ணி இருக்கிறோம், எத்தனை குரூப்புகளை ஓன் பண்ணி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிரடி சங்கம், வேலையில்லா பட்டதாரி விஐபி ஒரு சங்கம், வலிமா சங்கம், அகீகா சங்கம், வெட்டி பேச்சு, விடிஞ்சா பேச்சு போச்சு என்ற எத்தனையோ குரூப்புகள் அனுப்பின மெசேஜ் அனுப்பிக்கொண்டு நேரத்தை இன்றைக்கு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் காட்ட வேண்டிய திறமை அல்லாஹ்வுடைய தீனிலே காட்ட வேண்டும். வாலிபம் என்பது கண்ணியமானவர்களே மிகப்பெரிய பச்சாரத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அதாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபம் அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஒன்றை எங்களுக்கு எடுத்து தரக்கூடியதான் அந்த வாலிபம். எப்ப வாலிபம் இபாதத்தில் செலவழிக்கப்படுமோ அல்லாஹுடைய அரசிலே நிழல் கிடைக்கும். எப்ப எங்கட வாலிபம் அல்லாஹுடைய தீனுக்கு மாற்றமாக நடக்குமோ ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹுடைய கேள்விக்கு முன்னால் அல்லாஹ் வாலிபத்தை பற்றியும் ஒரு கேள்வி கியாமத்துடைய நாளையில கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரே ஒருவன் தன்னுடைய காலடியை அவன் ஒரு வெட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. கண்ணியமானவர்களே எங்களுக்கு தந்த குழந்தைகள் இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டும், எங்கட பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு என்னுடைய மகன் செய்யக்கூடிய விடயம், அவன் போகக்கூடிய ட்ரக், அது சரியானதா என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் அதை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யகூதிகள் நசாராக்கள் பாரிய திட்டம், அந்த திட்டத்தில தான் மூன்று பேரை அவர்கள் டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள். அதில் ஒன்று சிறுவர்கள், இரண்டாவது வாலிபர்கள், மூன்றாவது பெண்கள். இன்றைக்கு ஆடுகளை எடுக்கலாம், இன்றைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனைகள் எடுக்கலாம். அனைத்தும் இன்றைக்கு பார்த்தால் யகூதிகளுடைய அவர்களுடைய திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஈமானுடைய தீனுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனையை கலட்டுவதற்காக வேண்டி இன்றைக்கு பாரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மறைவாகவோ தெரிஞ்சோ இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுகோல் தான் சஹாபாக்கள், மிகப்பெரிய ஒரு அளவுகோல். அந்த வாலிபர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், எப்படி உணர்வு இருந்தது. நபி அவர்கள் ஹதீஸை எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டம் ஹதீஸுடைய துறையை எழுத வேண்டாம், குர்ஆனை மாத்திரம் தான் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு சஹாபி அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியாக இருக்கிறோம், அவருக்கு வயது 17 வயது இருக்கும். அந்த சஹாபி அவர் நபி அவர்களிடத்திலே ஹதீஸை எழுதுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய உணர்வு இஸ்லாத்தின் ஆகப்பெரிய ஒரு எதிரி அபு ஜஹல் என்று சொல்லக்கூடியவனை கொலை செய்ய முற்பட்டது யாரு, மிச்சமல்ல ஒரு 12-13 வயதுடைய முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடியதும் முஆத் இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடிய இரண்டு சஹாபாக்கள் 12-13 வயது வாலிபர்கள் தான். அந்த அபூ ஜஹலை கொண்டார்கள் சகோதரர்களே. இது வாலிபர்கள் அப்பறந்த வாலிபர்களுடைய தீனுக்காக கொடுத்த இன்றைக்கு நிலைப்பாடு. இன்றைக்கு நாம் சுத்திக் கொண்டிருப்பது ஒரு கூட்டம் வாலிபர்கள் ட்ரக்ஸ்ல போய்கொண்டிருக்கிறார்கள், போதை வசதிக்கு அடிமைப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் டிவி டெலிவிஷன் அண்டு என்ன புதிய நவீன அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதோ அதிலே ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் விபச்சாரத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் ஒரு பெண்ணை எப்படியாச்சும் காதலிக்க வேண்டும் என்கின்ற அந்த துறையில் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தினர் பேஸ்புக் மீடியாக்கள் என்று அந்த துறையில் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த எந்த துறையுமே எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுடைய துறையில் மார்க்கம் செல்லக்கூடிய வழிமுறையில் இன்றைய வாலிபர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அது ஸ்கூல் மட்டத்திலும் அவர்கள் அவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும். அது மதரசாக்கள் மட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்கப்பட வேண்டும். இப்படி என்றால் தான் சிறந்த ஒரு வாலிபர் சமூகத்தை நாங்கள் உருவாக்க முடியும். சிறந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வை, ஒரு வெளிச்சியை இந்த வாலிபர் மூலமாக உண்டாக்குவதற்கு ஒரு வழிதான் இந்த குர்ஆன், இந்த சுன்னா சொல்லக்கூடிய வழிமுறைப்படி எங்களுடைய வாலிபர்களை நடத்த வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாலிபர்களை சிறந்தவர்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வாலிபமாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தையும் குற்றத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை தீனுக்காக வேண்டிய யா அல்லாஹ் பாடுபட்டு தீனுக்காக வேண்டிய மரணிக்க கூடிய எங்களுக்குரிய காலம் நேர அவகாசங்களை நீ தந்து விடுவாயாக. எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய முழு பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தை நீக்கி விடுவாயாக. பித்னாவுடைய சூழலை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.